السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقسطين صدق الله مولانا العظيم எல்லாவுகளும் இந்த அண்ட சராசரங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் சிறப்பான கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி வைத்த அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்து இந்த மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே அவனுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக படைத்திருக்கிறான். ஹலீஃபாவாக படைத்திருப்பது என்றால் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மதங்கள் கொள்கைகள் அனைத்தையும் விட இஸ்லாத்தை உயர்ந்த ஒரு கொள்கையாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது தான் ஒரு ஹலீஃபாவுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஹலீஃபா இந்த உலகத்திலே செய்யக்கூடிய மிகவும் கண்ணியமான கௌரவமான ஒரு பணியாக இஸ்லாமிய பிரச்சாரம் அத்தஅவத்துல் இஸ்லாமியா எனப்படக்கூடிய அந்த அம்சம் அமைகிறது. உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களையும் அல்லாஹு தஆலாவுடைய அடியார்களாக மாற்றுவது, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா தீமைகளையும் இல்லாது ஒழிப்பது, இந்த உலகத்திலே என்ன என்ன நற்காரியங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தானோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்குவது என்றெல்லாம் இந்த தஅவத்துடைய பணியை பற்றி சுருக்கமாக நாங்கள் சொல்ல முடியும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தஅவத்துடைய பணி உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களை முஸ்லிம்களாக மாற்றுகின்ற இந்த பொறுப்பு ஒரு சாதாரணமான பொறுப்பு அல்ல. உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாயமான கடமை, அதனை ஃபர்து கிஃபாயா என்று நாங்கள் சொல்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உங்களிலே ஒரு சாரார் இருக்கட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களாக அவர்கள் இருக்கட்டும், நீங்கள் சிறந்த சமூகமாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான ஒரே ஒரு காரணம் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே யாரெல்லாம் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்ற இந்த தெளிவான அத்தாட்சிகளை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய லஅனத் சாபம் உண்டாகும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். யாரெல்லாம் மறைக்கின்றார்களோ, மற்றவர்களுக்கு சொல்லாமல் தங்களுக்குள் மாத்திரம் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம் கிட்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே யாராவது ஒரு தீமையை கண்டால் அதனை என்ன செய்யட்டும், கரத்தினால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் நாவினால் தடுக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தினால் வறுக்கட்டும், அதற்கு அப்பால் ஈமானின் கடுகளவும் அவர்களிடத்திலே கிடையாது என்று சொன்னார்கள். உலகத்திலே தீமைகள் வளர்ந்து ஓங்குவதை பார்க்கின்ற ஒரு முஸ்லிம் மௌனமாக கவனம் இல்லாமல் அதனை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் வாழ்கின்றான் என்றால் அவருடைய உள்ளத்தில் ஈமானின் கடுகளவும் கிடையாது என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வது, மற்றவர்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பது என்பது ஒரு அடிப்படையான கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் மாத்திரம் சுவர்க்கத்துக்கு போனால் போதாது, நாங்கள் மாத்திரம் நரகத்திலிருந்து விடுதலையாகினால் போதாது, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கத்திற்கு போக வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் நல்லவனாக வாழ வேண்டும் என்று யோசிப்பது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான பண்பாக இருக்கிறது. யாம் பெற்ற இன்பம் பெருகை பையகம் நான் அனுபவித்தால் மாத்திரம் போதாது, நான் தீனோடு ஹிதாயத்தோடு வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, இந்த உலகத்தில் இருக்கின்ற மூளை முடுக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் இந்த தீனுக்கு கீழால் நான் கொண்டு வர வேண்டும் என்று மனதிலே தைரியம் எடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே ஹலீஃபாவாக வந்திருக்கிறோம், தாவத்துடைய பணியை செய்வதற்கு கடமைப்பாட்டை சுமந்தவர்களாக வந்திருக்கிறோம். அந்த விஷயத்தை அடிப்படையிலே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய உலகத்திலே இருக்கின்ற மொத்த சனத்தொகை 700 கோடியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிலே முஸ்லிம்களுடைய தொகை சுமார் 157 கோடி மாத்திரம்தான். அப்படியாக இருந்தால் இந்த உலகத்திலே இருக்கின்ற 5 மனிதர்களில் 1 மனிதனாகத்தான் ஒரு முஸ்லிம் இருக்கிறான். அப்படியாக இருந்தால் 5 இல் 4 பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக, அல்லாவை மறுப்பவர்களாக, அவனுக்கு இணை வைப்பவர்களாக, பாவமான காரியங்களில் ஈடுபடுபவர்களாக, இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக வாழேந்துபவர்களாக இருக்கிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் நரகத்துக்குள் நுழையுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த இஸ்லாம் எத்தி வைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக இருந்திருக்க மாட்டோமே, எங்களுக்கு பக்கத்து விட்டாராக இந்த முஸ்லிம்கள் இருந்தார்கள், எம்மோடுதான் காரியாலயத்திலே வேலை செய்தார்கள், எமது பக்கத்து கிராமத்திலே இருந்தார்கள், எங்களோடு இவர்கள் வியாபார கொடுக்கல் வாங்கலில் எல்லாம் ஈடுபட்டார்கள், ஆனால் இஸ்லாத்தை சொல்லவில்லை, சொல்லி இருந்தால் சொல்ல வேண்டிய முறையில் சொல்லி இருந்தால் நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்திருப்போமே என்று அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே எங்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகின்ற ஒரு கட்டம் வருமே, நாங்கள் யோசித்து பார்த்தோமா? அவர்கள் சொல்லுகின்ற கருத்து நியாயமாகத்தான் அல்லாஹு தஆலாவுக்கு படும் என்றால் நாங்கள் எப்படி சுவர்க்கத்திலே நுழைய முடியும்? அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நரகத்திலே நுழைவோம் என்று சொல்லவில்லை, நாம் சுவர்க்கத்திலே நுழைவதற்கான காரியங்களிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். அதில் முதலாவது காரியமாக இருப்பது நாம் பெற்ற இந்த தாவத்தை, இந்த இஸ்லாத்தை, இந்த அழகான தீனை மற்றவர்களுக்கு நாங்கள் எட்டி வைத்திருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய பிரச்சாரம் அத்தாவத்துல் இஸ்லாமியா ஃபர்து, அதனை செய்வது ஒவ்வொருவருடைய சக்திக்குட்பட்ட வகையிலே மற்றவர்களுக்கு அதனை எட்டி வைப்பது கடமையாக இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்ன, இதனை நாங்கள் எட்டி வைத்தோமா என்றால் அதற்கான பதிலை கவனமாக நாங்கள் தேட வேண்டும். அருமை சகோதரர்களே, நாங்கள் பயான்களை செய்கின்றோம், புத்தகங்களை எழுதுகின்றோம், மாநாடுகளை நடத்துகின்றோம், இவற்றினால் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் சகோதரர்களே, இவையெல்லாம் இரண்டாவது இடத்தில் தான் இருக்கின்றன. முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில் தீன் இருக்கிறதா என்று அவர்கள் பார்க்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேசக்கூடிய இஸ்லாத்தின் அம்சங்கள் நடைமுறையில் இருக்கிறதா என்று முதலாவது பார்க்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய மதிப்பீட்டை அவர்கள் செய்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் தீன் இல்லை, நாங்கள் வெறுமனே பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம், மிக அதிகமான கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதனால் அவர்களுக்கு மத்தியில் தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது. நிச்சயமாக எமது வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி அல் அஹ்லாக்குல் இஸ்லாமியா, இஸ்லாம் சொல்லுகின்ற பண்பாடுகள். உலகத்திலே இஸ்லாம் வளர்ந்தது பலாத்காரத்தினால் அல்ல, வாளினால் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயான்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் சில வரிகளை அது தாண்ட மாட்டாது. இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் எப்படி இஸ்லாம் சென்றது என்ற வரலாறை நீங்கள் வாசித்து பாருங்கள். தென்னிந்தியாவுக்கு இஸ்லாம் எப்படி சென்றது? அங்கு முஸ்லீம்கள் படை நடத்தி சென்றார்களா, அல்லது வாழேந்தி சென்றார்களா, அல்லது பணத்தை கொடுத்து அந்த மக்களை எல்லாம் தங்களுடைய மார்க்கத்தின்பால் கவர்ந்தெழுத்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. அங்கு சென்றவர்கள் யார்? மிகவும் எளிமையான மனிதர்கள், சூஃபி மகான்கள் என்று நாங்கள் சொல்வோம், இஸ்லாமிய ஆத்ம ஞானிகள் என்று நாங்கள் சொல்வோம். அவர்கள் மாத்திரமல்ல, அங்கு சென்றவர்கள் மிகவும் பண்பாடும் நிதானமும் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணியும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். இந்த இரண்டு பேரும் தான் இந்த நாடுகளை நோக்கி இஸ்லாத்தை எடுத்துச் சென்றார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய மக்களுடனான தொடர்பு, இவற்றை பார்த்து அந்த நாட்டு மக்கள், ராஜாக்கள் எல்லோரும் உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், நாங்கள் இந்துக்களாக பௌத்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் இவ்வளவு அழகாக வியாபாரம் செய்கின்றீர்கள், கொடுக்கல் வாங்கலிலே நம்பிக்கை நாணயமாக நடக்கின்றீர்கள், பேசுகின்ற பொழுது அன்பாகவும் இதமாகவும் இரக்கமாகவும் கண்ணியமாகவும் பேசுகின்றீர்கள், நீங்கள் ஏமாற்றுவதில்லை, நீங்கள் களவெடுப்பதில்லை, அப்படியான மனிதர்களாக நீங்கள் இருப்பதனால் உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போதுதான் அவர்கள் தங்களுடைய தாவத்துடைய பணியை செய்தார்கள். இன்று உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய முஸ்லிம் நாடாக, சுமார் 36 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடாக இந்தோனேஷியா இருக்கிறது. இது ஏற்கனவே ஒரு பௌத்த இந்துக்களால் ஆளப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்துக்கு இஸ்லாம் வாழெடுத்து செல்லவில்லை, பணத்தை காட்டி ஆசை காட்டவில்லை. அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த மக்களுடைய நடத்தை, அந்த மக்களுடைய அகலாக்குகள் மிகவும் கவர்ச்சிகரமாக அமைந்தமையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாமிய தாவத் கடமை, பேசலாம் எழுதலாம், ஆனால் நாங்கள் யாரை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கின்றோமோ அவர்களுக்கு முதலில் எங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் வேண்டும், நாங்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் நம்ப வேண்டும், எங்களோடு அவர்களுக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு சுமூகமானதாக இருக்க வேண்டும். இவர்கள் வியாபாரம் செய்தால் அவர்கள் நம்பிக்கை நாணயமாக இருப்பார்கள், இவர்கள் பக்கத்து வீட்டிலே இருந்தால் எங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டார்கள், எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் வருகின்ற பொழுது அவர்கள் ஓடோடி வந்து எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற அபிப்பிராயம் எங்களை பற்றி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பேசுகின்ற பேச்சுக்கள், செய்கின்ற பயான்கள், எழுதுகின்ற புத்தகங்கள், நாம் வெளியிடுகின்ற கருத்துக்கள் எதற்கும் எந்த பெருமதியும் இருக்க மாட்டார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், நாங்கள் சிறுபான்மையினராக இந்த நாட்டிலே வாழ்கின்றோம், எங்களை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற 92% முஸ்லீம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், இவர்களுக்கு எங்களை பற்றி இருக்கின்ற அபிப்பிராயம், இம்ப்ரெஷன், எங்களை பற்றி இருக்கின்ற மனப்பதிவு எப்படி என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த நாட்டிலே இஸ்லாமிய தாவாவை மேற்கொள்வதற்கான அடிப்படையான தகுதிகளோடு முஸ்லீம்களாகிய நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, உண்மையாக சொல்லப்போனால், திறந்து சொல்ல போனால், நாங்கள் பேசுவதற்கு அவ்வளவு தூரம் தகுதியற்றவர்களாக இந்த நாட்டிலே இருக்கின்றோம். இந்த நாட்டில் சிறுபான்மையினராக எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அப்படி நாங்கள் இந்த நாட்டில் வாழவில்லை. இந்தோனேஷியாவும் மலேசியாவும் முஸ்லிம் அல்லாத நாடுகளாக இருந்துதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றன. ஆனால் இந்த நாடும் முஸ்லிம் அல்லாத நாடாகத்தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கிறது. இந்த நாட்டுக்கு நாங்கள் குடியேறி சுமார் 1000 வருஷங்களையும் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் இன்னும் 8% வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏனெனில் இஸ்லாத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பரப்ப முடியாத ஒரு நிலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அடிப்படையான காரணம், எமது வாழ்க்கை அந்த அட்ராக்ஷன் உள்ளதாக, அந்த கவர்ச்சி உள்ளதாக இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இஸ்லாத்துக்கு அவர்கள் வராமல் இருப்பது ஒரு பக்கம், இஸ்லாத்தை பற்றிய மோசமான அபிப்பிராயங்களோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும், இது அவர்களுடைய சபையில் பேசுகின்ற பேச்சு அல்ல, எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பேசிக் கொள்கின்ற பேச்சு, ஒரு சுய விசாரணை. அருமை சகோதரர்களே, எந்த நேரமும் நாங்கள் எங்களை நாங்களே புகழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இந்த நாட்டில் கொடுக்கல் வாங்கல்களிலே எமது நிலை எப்படி இருக்கிறது, சமூக உறவுகளிலே எமது எப்படி நிலை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம்.
கட்சீவன் எனப்படக்கூடிய ஒரு பெரிய பொப்பிசை பாடகரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் இஸ்லாத்துக்கு வந்து சில வருஷங்கள் போனதற்கு பின்னால் சொன்னார், அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும், நான் முஸ்லிம்களை பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தானே, நான் முஸ்லிம்களை பார்த்திருந்தால் இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது இந்த கருத்திலே. முஹம்மது அப்துஹு எனப்படக்கூடிய ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர், அவர் மேற்கத்திய உலகத்திற்கு போய்விட்டு மீண்டும் இஸ்லாமிய உலகத்துக்கு வந்து சொன்னார், நான் இந்த மேற்கத்திய உலகத்திலே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸிலே நான் இஸ்லாத்தை பார்த்தேன், முஸ்லீம்களை பார்க்கவில்லை. நான் இஸ்லாமிய நாடுகளுக்கு திரும்பி வந்த பொழுது அங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே இஸ்லாம் இல்லை என்று சொன்னார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எமது நிலையை பற்றி மிக அதிகமாக சுய விசாரணை செய்ய வேண்டும். நாங்கள் இஸ்லாத்தின் வேலிகளாக, இஸ்லாத்துக்குள் மற்றவர்கள் வருவதற்கு தடைச்சுவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே நாங்கள் எப்படி அரசியல் செய்கின்றோம், எப்படி நாங்கள் பொருளாதாரத்திலே ஈடுபடுகின்றோம், எப்படி எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான குடும்ப உறவு இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்டிலே இருக்கின்ற மொத்தமான சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற கைதிகளுடைய எண்ணிக்கையை பற்றிய ஒரு தகவலை அண்மையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற மொத்த சிறை கைதிகளிலே 17% முஸ்லீம்களாக இருக்கிறார். நீங்கள் பக்கத்திலே இருக்கின்ற இந்த வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று பார்த்தால் அங்கிருக்கின்ற முஸ்லிம் பெண் கைதிகள் 40 இருக்கிறார்கள். அவர்களிலே 15 கொலை குற்றம் செய்ததற்காக வேண்டி அங்கு சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே 17 இந்த மோசமான போதை வஸ்துக்களை கடத்தி வந்தமைக்காக, அவற்றை வியாபாரம் செய்தமைக்காக அங்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன முகத்தோடு இந்த நாட்டிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யலாம்? அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே வெளிப்படையாக சொல்ல வேண்டும், வெட்டு வரியிலே மோசடி செய்தவர்கள் யார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக பிரபலியமான நீதிபதிகளை கூட கொலை செய்வதற்கு முஸ்லீம்கள் துணிந்து விட்டார்கள் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்களை பற்றி சொல்கின்றார்கள். எனது கொடுக்கல் வாங்கல் வங்கிகளிலே இருந்து பெறப்பட்ட கடன்களை அதிகமாக திருப்பி செலுத்தாமல் இருப்பவர்கள் யார் என்ற கேள்வியை கேட்டு பார்த்தாலும் அங்கு இந்த கலிமா சொன்ன முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்ற முடிவை தான் நாங்கள் பெற முடியுமா இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அது மாத்திரமா, முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்களை பற்றி சொல்லுகின்ற கருத்துக்கள், முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியிலே மிகவும் அதிகமாக பிளவுபட்டு இருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்தும் எமது மதத்திலே இருக்க போகின்றோம், காரணம் இஸ்லாத்துக்குள் சென்று அங்கு சண்டையிலும் சச்சரவிலும் ஈடுபட சொல்கிறீர்களா என்று ஒரு பெரும்பான்மை மதத்தவர் அண்மையிலே ஒரு கருத்தை வெளியிட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் இஸ்லாமிய இயக்கங்களை நடத்துகிறார்கள், பல்வேறுபட்ட சங்கங்களாகவும் அமைப்புகளாகவும் பிரிந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கிடையிலே ஒற்றுமை இருக்கிறதா? அவர்களுக்கிடையிலே புரிந்துணர்வு இருக்கிறதா? எந்த அளவு தூரம் எமது பிரச்சனைகள் வலித்திருக்கிறது என்றால் எங்களை பற்றியே முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே சென்று மூட்டி விடுகின்ற அளவுக்கும், எம்மை பற்றி மற்றவர்களிடத்திலே சொல்லிக் கொடுக்கின்ற அளவுக்கு நாம் மோசமாக மாறிவிட்டோம். பள்ளி வாயில்களுக்குள் கூட கொலைகள் நடைபெறுகின்ற அளவுக்கு எமது கருத்து முரண்பாடுகள் முற்றிவிட்டன என்று தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படியான ஒரு மார்க்கத்தை நோக்கி முஸ்லிம் அல்லாதவர்கள் வருவார்களா? இப்படியான ஒரு பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களை பார்த்து அவர்கள் எப்படியான முடிவுக்கு வருவார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதிகமான சுகாதாரம் சுத்தம் என்று வருகின்ற பொழுது அந்த விஷயத்திலே மிகவும் பின்தங்கியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அண்மையிலே இந்த நாட்டிலே டெங்கு நோயாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பிரதேசங்களை பற்றி செய்யப்பட்ட ஒரு ஆய்விலே முஸ்லிம் கிராமங்கள் 2 தான் மிக அதிகமாக இனம் காணப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் சுத்தம் இல்லாதவர்கள், சுகாதாரம் இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் முஸ்லீம்களை பற்றி மற்றவர்கள் சொல்லுகின்ற நிலை வந்திருக்கிறது. சகோதரர்களே, நாம் எடுத்திருக்கின்ற சர்டிபிகேட் சான்றிதழ் அவ்வளவு நன்றாக இல்லை. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது இஸ்லாமிய பிரச்சாரம் நாங்கள் செய்ய வேண்டும், முதலிலே எமது சமுதாயத்தின் நிலையை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு பாதையிலே எப்படி கார் பார்க்கிங் செய்வது என்பதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் அங்கு எத்தனை மணிக்கு நுழைவது, எத்தனை மணிக்கு வெளிவருவது என்பது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற சட்டங்களை பின்பற்றுவது தொடர்பாக அறிவூட்டப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு பொது போக்குவரத்து சாதனத்திலே ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது நாங்கள் எப்படி தொலைபேசியை பாவிப்பது என்பது தொடர்பாக கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட எமது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே நீண்ட காலமாக வாழ்கின்றோம். அதிகமான சலுகைகளை அனுபவித்து வாழ்கின்றோம். ஆனால் இந்த சலுகைகளை தொடர்ந்தும் நாம் அனுபவிப்போமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு நிலை மோசமடைந்து கொண்டு வருகிறது. அருமை சகோதரர்களே, அண்மை காலத்திலே இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே முஸ்லீம்களுக்கு எதிரான மிகப்பெரிய துவேஷங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. முஸ்லீம்கள் எங்கு தவறு செய்கின்றார்கள் என்று பார்த்து பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் வைத்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் விமர்சித்து இந்த நாட்டில் இருந்து முஸ்லீம்களை வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் தூக்கமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய கருத்துக்கள் சரியானவை என்று நாங்கள் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தின் வேலிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. இஸ்லாத்துக்கு மற்றவர்கள் வருவதற்கு எங்களுடைய நடத்தைகள் ஒரு பொழுதும் காரணமாக அமையக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலப்பிரிவிலே சிறுபான்மையினராகத்தான் சஹாபாக்களோடு வாழ்ந்து வந்தார்கள். எப்படி சிறுபான்மையினராக வாழ வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருந்தது. அவர்கள் நீண்ட பயான்களை செய்யவில்லை, புத்தகங்கள் எதனையுமே எழுதவில்லை. அவர்களுடைய தாவாவிலே அவர்கள் அடிப்படையான சாதனமாக கொண்டது அழகான பண்பாடுகள், குட் கேரக்டர்ஸ். இவற்றை தான் மூலதனமாக கொண்டு அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அருமை சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று நோட்டமிட்டு பார்ப்போம். கதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஹியை சுமந்து கொண்டு நடுநடுங்கி ஹிரா குகையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது ஆறுதல் சொல்லுகின்றார்களே, அந்த ஆறுதல் வார்த்தையிலே இருந்து நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபான்மை நாட்டு பண்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆறுதல் வார்த்தை எப்படி அமைந்தது? எனது கணவரே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றீர்கள், யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு கை கொடுக்கின்றீர்கள், நீங்கள் உறவு ஜனங்களுடைய உறவுகளை எல்லாம் சேர்ந்து நடக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு விருந்து படைக்கின்றீர்கள். இப்படியாக இருக்கின்ற மனிதருக்கு ஒரு நாளும் அல்லாஹு தஆலா கைவிட்டு விட மாட்டான் என்று அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த ஜாஹிலிய சமூகத்துக்கும் இடையிலான உறவை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். அந்த சமுதாயத்திலே வேண்டப்பட்ட ஒரு மனிதராக, எல்லாராலும் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதராக, நம்பிக்கை நாணயமானவராக, அஸ்ஸாதிகுன் அமீனாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். எனவே அப்படியான ஒரு மனிதர் போலியான மனிதராக இருக்க முடியாது, அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் எதுவும் பிழையாக இருக்க முடியாது என்றுதான் அந்த மக்கள் நம்பினார்கள். அபூலஹப் சஃபா மலை அடிவாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையிலே ஏறி சொல்லுகிறார்கள், இந்த மலைக்கு அப்பால் ஒரு பெரிய ஒரு குதிரை பட்டாளம் வந்து உங்களை எல்லாம் தாக்கப் போகின்றது என்றால் நீங்கள் நம்புவீர்களா என்று அபூலஹப் உட்பட அங்கிருந்த பெரும்பாலான குறைஷி தலைவர்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற அந்த சபையிலே கேட்கிறார்கள். அபூலஹப் என்ன சொல்லுகின்றான்? மா ஜர்ரபனா அலைக கதிபன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வரலாற்றிலேயே பொய் சொன்னதற்கான எந்த அனுபவமும் எங்களுக்கு கிடையாது அல்லவா என்று சொல்லுகின்றான். சுபஹானல்லாஹ், வரலாற்றிலேயே பொய் சொன்னது கிடையாது, ஏமாற்றியது கிடையாது. ஜஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லிம் ஹிஜ்ரத்துக்கு போன குழுவுக்கு தலைவராக அபிஷினியாவுக்கு போகிறார்கள். அங்கு நஜாஷ் மன்னருடைய சபைக்கு போகிறார்கள். சுமார் 80 சொச்சம் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த குழுவுக்கு தலைமை வகித்து செல்கிறார்கள் ஜஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நஜாஷ் மன்னன், கிறிஸ்தவ மன்னன், அவருடைய சபைக்கு சென்றவுடன் அவன் கேட்கின்றான், நீங்கள் எல்லோரும் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? ஜஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சபையிலே எழுந்து நின்று சொல்கிறார்கள், மன்னனே, என்ன சொல்கிறார்கள்? ஒரு சுருக்கமான உரையை நிகழ்த்துகிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஜாஹிலியா காலத்திலே சிலைகளை வணங்கி வந்தோம், பக்கத்து விட்டாருக்கு அநியாயம் செய்து வந்தோம், இறந்த மாமிசங்களை நாங்கள் புசித்து வந்தோம், எங்களது உறவுக்காரர்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் துண்டித்து வாழ்ந்தோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு மத்தியிலே ஒரு தூதுவர் வந்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குங்கள், பக்கத்து விட்டாருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், உறவு ஜனங்களை எல்லாம் சேர்ந்து நடங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள். அந்த நேரத்திலே சப்தத்தனாகும் எவ்வளவு அழகாக சொன்னார்கள். அவர் நம்பிக்கை நாணயமானவர் என்று நாங்கள் தெரிந்திருந்தோம். ஜாஹிலியா காலத்திலே அவருடைய வாய்மையை நாங்கள் தெரிந்திருந்தோம். அவர் உண்மை பேசுபவர், நம்பிக்கை நாணயமானவர் என்று தெரிந்திருந்தோம். அதனால் தான் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம், அதனால் தான் அவரை நாங்கள் ஈமான் கொண்டோம். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான சாட்சியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் ஏற்றுக்கொண்டார்களாம், அதற்கான காரணம் என்ன? அவர்கள் உண்மை மட்டுமே பேசினார்கள், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு பொழுதுமே மீறவில்லை. எனவே நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம். தாவா, தாவா செய்யப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தினால் முதலில் நாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய வந்தவர்கள் அல்ல. வியாபார கொடுக்கல் வாங்கலிலே நம்பிக்கை நாணயமானவர்கள். எனது பக்கத்தை விட்டானாக ஒரு முஸ்லீம் தான் இருக்க வேண்டும். நான் வாக்களிப்பதாக இருந்தால் ஒரு முஸ்லீமுக்குத்தான் எலெக்ஷனிலே நான் வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டத்தை நாங்கள் இந்த நாட்டிலே அடையாத வரைக்கும் நிச்சயமாக எட்டு வீதம் அல்ல, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், இருக்கின்ற விகிதாச்சாரமும் குறைந்தாலும் கூட சந்தேகம் கிடையாது, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, எந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களோடு நம்பிக்கை நாணயமாக நடந்தார்கள் என்றால், கடைசியாக ஒரு சம்பவத்தை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தகப்பனாரும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு. அந்த நேரத்திலே குறைஷி காபிர்கள் அவர்களை பிடித்துக் கொள்கிறார்கள், சிறை பிடிக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள்? நாங்கள் மதீனாவை நோக்கி போகின்றோம். ஏன் போகின்றீர்கள்? பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக வேண்டி போகின்றோம் என்று சொன்ன பொழுது அவர்களை கைது செய்கின்றார்கள். உங்களை நாங்கள் விடமாட்டோம், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எமக்கு எதிராக பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதில்லை என்று எங்களுக்கு வாக்குறுதி தர வேண்டும், அப்போதுதான் உங்களை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னார். அந்த நேரத்திலே நேரம் அப்படி இருந்தது. அந்த இரண்டு பேரும் அந்த காபிர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு மதீனாவை நோக்கி வருகிறார். வருகின்ற சந்தர்ப்பத்திலே பாதையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பத்ரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் இப்போது. ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய வாப்பாவும் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. நாங்கள் மக்காவிலிருந்து வெளியாகின்ற பொழுது காபிர்கள் பிடித்துக் கொண்டார்கள், வாக்குறுதி அளித்துவிட்டு தான் வந்திருக்கிறோம், பத்ரிலே கலந்து கொள்வதில்லை என்று. இப்போது எங்களுக்கு பத்ரிலே கலந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்னவாக இருக்கலாம்? நாங்கள் என்றால் என்ன சொல்வோம்? காபிருக்கு கொடுத்த வாக்குறுதியே அதனை மீறி விடுவோமே என்று தானே சொல்வோம். ஆனால் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி பிவஅதிஹிம் வ நதவக்கல் அலல்லாஹ், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை முதலிலே நிறைவேற்றி விடுவோம், அதற்கு பிறகு அல்லாஹு தஆலாவின் மீது தவக்குல் வைப்போம் என்று சொன்னார்கள். நடந்தது என்ன? அவர்கள் பத்ரிலே கலந்து கொள்ளவில்லை. காபிர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் காரணமாக, சுப்ஹானல்லாஹ், இதுதான் இப்படியான மனிதர்களை பார்க்கிறார்கள் அந்த காபிர்கள். அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு வராமல் இருக்க முடியவில்லை. நம்பிக்கை நாணயமான ஒரு கூட்டம். இஸ்லாம் என்றால் என்ன? வெறும் பேச்சும் எழுத்துமா? இல்லை, அது அஹ்லாக், அது வாய்மை, உண்மை, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பது, நாங்கள் அவர்கள் தவறு செய்துவிட்டால் நாங்கள் மன்னிப்பு கேட்பது, இப்படியான அழகான பண்பாடுகளோடு இந்த நாட்டிலே வாழ முடியுமா இருந்தால், அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக மிக அவசரமாக இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்ற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த நாட்டிலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு ஒத்தாசையாக, ஒத்துழைப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய இந்த சிறுபான்மை நாட்டிலே எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் தவிடுபொடி ஆக்கி விடுவாயாக. இந்த நாட்டிலே மிகவும் முன்மாதிரியான ஒரு சமூகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாங்கள் செய்துவிட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.